வணக்கம் டாக்டர் காண்டீபன்.
வணக்கம் ரேணுகா.
டாக்டர், இன்றைய தினம் நாங்கள் ஹிப் ஃப்ராக்சர், இடுப்பு எலும்பு முறிவு பற்றி பார்ப்போம். இடுப்பு எலும்பு முறிவு பற்றிய ஒரு சிறு விளக்கத்தையும் எதனால் இது ஏற்படுகிறது என்றும் கூற முடியுமா?
இந்த ஹிப் ஃப்ராக்சர் என்றது இது நமது இடுப்பு மூட்டு பகுதியில் ஏற்படுகின்ற ஒரு முறிவு, இதனால் ஹிப் ஃப்ராக்சர் என்று சொல்வோம். இது எலும்பு முறிவுகளில் மிகவும் பாரதூரமானதாக கருதப்படுகிறது. இம்முறிவு ஒருவரை முழுமையாக அசைய முடியாதவராக்கி விடுகிறது. இது வயதானவர்களில், பொதுவாக ஆஸ்டியோபோரோசிஸால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிக அளவில் ஏற்படுகின்றது. அதை விட இளம் வயதினரில் விபத்துகளாலேயோ அல்லது மேலிருந்து விழுதல் போன்ற ஹை எனர்ஜி இன்ஜரிஸ் காரணமாகவும் ஏற்படலாம்.
நீங்கள் சொன்னவர்களை விட சிறுவர்களிலும் இந்த இடுப்பு எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா?
ஆம், சிறுவர்களிலும் இந்த ஹிப் ஃப்ராக்சர் ஏற்படலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொதுவாக இந்த விபத்துகள் தான் இந்த சிறுவர்களிலே ஹிப் ஃப்ராக்சர் ஏற்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. சிறுவர்களில் ஏற்படுகின்ற ஹிப் ஃப்ராக்சரும் ஒரு மிகவும் ஒரு பாரதூரமானது ஒன்றுதான். அது பிற்காலத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சியிலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிறுவர்களில் ஏற்படுகின்ற இந்த இடுப்பு முறிவுகள் உடனடியாக சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவையாக இருக்கும்.
ஆஸ்டியோபோரோசிஸுக்கும் இடுப்பு எலும்பு முறிவுக்கும் தொடர்பு இருப்பதாக முதலில் சொன்னீர்கள் டாக்டர். இதனால் தான் ஒப்பீட்டளவில் ஆண்களை விடவும் பெண்களுக்கு அதிக அளவில் இடுப்பு எலும்பு முறிவு ஏற்படுகின்றதா?
நீங்க சொல்வது சரி. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அதிக அளவில் பெண்களில் காணப்படுகின்றது. அதனால் இந்த ஹிப் ஃப்ராக்சரும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸால் ஏற்படுவதன் காரணமாக அதிக அளவில் பெண்களை பாதிக்கின்றது.
சரி, இடுப்பு எலும்பு முறிவு பற்றி பொதுவாகவே முதியவர்கள் பயப்படுவது வழக்கம். இது எனக்கு ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான முறிவாக பார்க்கப்படுகின்றது இல்லையா? ஒருவருக்கு இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டால் எப்படியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும்?
இந்த ஹிப் ஃப்ராக்சர்ஸ் என்ன, இந்த இடுப்பு முறிவு அதிக அளவில் வயதானவர்களில் ஏற்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், வயதானவர்களில் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிடின் அவர்கள் நீண்ட காலம் படுக்கையில் இருக்க வேண்டி ஏற்படும். இதன் காரணமாக படுக்கை புண், நியூமோனியா, மற்றது சிறுநீர் தொற்று போன்றன ஏற்பட்டு மரணம் சம்பவிக்க சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். அதைவிட இந்த இடுப்பு எலும்பில் ஏற்படுகின்ற முறிவு அவர்களை முற்றுமுழுதாக ஒரு அசைய முடியாத நிலைக்கு உட்படுத்தும். இருப்பதற்கு கூட அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார். இருப்பதற்கோ அல்லது ஒரு பக்கத்திலிருந்து மற்ற பக்கத்தில் திரும்பி படுப்பதற்கோ அவர்கள் மிக மிக கஷ்டப்படுவார்கள். ஸோ அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த நீண்ட கால படுக்கையில் இருப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதை விட இள வயதினர்களில் இவர்கள் உழைக்கும் வயதினர், அதாவது பிரெட் வினர்ஸ் என்று சொல்வோம். ஸோ அவர்களுக்கு இப்ப இந்த இந்த இடுப்பு எலும்பில் ஏற்படுகின்ற உடைவு அவர்களுடைய உழைக்கும் திறனை மிக மிக அதிகமாக பாதிக்கும். அதன் காரணமாக இந்த வருமானம், அது நாட்டின் உற்பத்தி திறன் என்பன பெருமளவில் பாதிக்கப்படும். ஸோ அதன் காரணமாகவே இந்த இடுப்பு எலும்பு முறிவு ஒரு எமர்ஜென்சியாக நாங்கள் அதனை கருதுகின்றோம்.
இதேவேளை டாக்டர், ஒருவருக்கு இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட போகின்றது என்றால் அதற்கு முன்னதாக ஏதாவது அறிகுறி காணப்படுமா?
அப்படி ஒரு பர்டிகுலராக ஒரு அறிகுறி என்று நாங்கள் எதையும் குறிப்பிட முடியாது. பெரும்பாலும் ஒரு சாதாரணமான விழு, அதாவது வயது போனவர்களில் தடைக்கு விழுதல் அல்லது ஒரு சிறிதள உயரத்திலிருந்து விழுதல் என்பதன் காரணமாக அவர்கள் இடுப்பில் இந்த முறிவு ஏற்படுகின்றது. அதைவிட இள வயதினர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விபத்துக்கள், ஸோ அதுக்கு முன் அறிகுறிகள் என்று குறிப்பிடக்கூடியதாக எதுவும் இருக்காது.
சரி, இடுப்பு எலும்பு முறிவுக்கு எப்படியான சிகிச்சைகள் வழங்குவீர்கள் டாக்டர்?
சிகிச்சை என்று குறிப்பிடும் பொழுது பெரும்பாலும் சத்திர சிகிச்சையை தான் நாங்கள் இங்கே குறிப்பிடுவோம். இரண்டு வகையான சத்திர சிகிச்சைகள் இருக்கின்றன. ஒன்று, நாங்கள் அதனை பிக்ஸ் பண்ணுவோம், அதாவது அதற்குரிய ஸ்க்ரூஸ் அல்லது நெயில் என்பதன் மூலமாக அந்த முறிவை பிக்ஸ் பண்ணுவோம், அல்லது அதனை ரீப்ளேஸ் பண்ணுவோம், அதாவது மூட்டு மாட்டு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ இவை ரெண்டும் தான் பொதுவான சிகிச்சை முறைகள்.
நீங்கள் குறிப்பிட்ட மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆஸ்திரேலியாவில் எவ்வளவு பொதுவானது டாக்டர்? பலரும் இதை செய்கிறார்களா? இது சிக்கலானதா, ஆபத்தானதா?
முறிவினால் ஏற்படுகின்ற பாதிப்புக்கு மூட்டு மாற்று சத்திர சிகிச்சை என்பது நான் குறிப்பிடுவேன் இங்கே ஆஸ்திரேலியாவில். ஏனெனில் இந்த மூட்டு மாற்று சத்திர சிகிச்சை நாங்கள் அனைவருக்கும் செய்வதில்லை. அது இந்த முறிவின் தன்மை, மற்றது அவருடைய தொழிற்படும் திறன், மற்றது அவருடைய வேறு நோய் நிலைமைகள், அவருடைய சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தக்கூடிய தன்மை என்பதற்கு ஏற்ப இந்த மூட்டு மாற்று சிகிச்சையை நாங்கள் தெரிவு செய்வோம்.
சரி, நிறைவாக ஒரு கேள்வி டாக்டர். இப்ப இந்த இடுப்பு எலும்பு முறிவை தடுப்பதற்கு ஏதாவது வழிவகைகள் இருக்கின்றன? உதாரணமாக கால்சியம் கூட எடுத்துக்கொள்வது, அப்படி ஏதாவது செய்வதன் மூலம் அதை தடுக்க முடியுமா?
இடுப்பு எலும்பு முறிவு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் காரணமாக ஏற்படுகின்றது. ஆகவே இடுப்பு எலும்பு முறிவினை தடுப்பதற்கான காரணிகள் இந்த ஆஸ்டியோபோரோசிஸினை தடுப்பதற்கான காரணிகளுடன் ஒத்துப்போகும். ஆகவே இள வயதில் அதிக அளவு கல்சியம் எடுத்துக் கொள்ளுதல், மற்றது உடற்பயிற்சி, மற்றது உடல்நிலை கட்டுப்பாடு என்பவற்றுடன் சுகரிச்சு வருவதற்கான ரிஸ்க் உடையவர்கள் டெக்சா ஸ்கேன் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு ஸ்கேனினை எடுத்துக் கொள்வதன் மூலம் அவர்களுடைய அந்த ஹிப் ஃபிராக்சர் ரிஸ்க் என்று சொல்லுவோம், அதாவது இடுப்பு எலும்பு முறிவதற்கான சந்தர்ப்பத்தினை அல்லது அதற்குரிய இடுப்பு எலும்பு முறிவதற்கான ஆபத்தில் இருப்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்படியானவர்கள் அதற்குரிய சிகிச்சை, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்க்குரிய சிகிச்சையை எடுப்பதன் மூலம் இடுப்பு எலும்பு முறிவதற்கான சந்தர்ப்பத்தை குறைத்துக் கொள்ளலாம்.
சரி, மிக நன்றி டாக்டர் காண்டீபன், இடுப்பு எலும்பு முறிவு பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா, தேங்க்யூ.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.